SBS தமிழ்.
வணக்கம் சுபாபர்ணா சசீந்திரன்.
வணக்கம்.
நீங்களாகவே ஒரு சிறப்பு பெற்றவர், அதை பற்றி பேசுவோம். ஆனால் பெப்பவனிகினியின் முதல் தமிழ் ஆளுநராக உங்கள் துணைவர் இருந்திருக்கிறார். அது தவிர இப்பொழுது முதல் தமிழ் அமைச்சராகவும் ஆகியிருக்கிறார். அவரை நாங்கள் முன்னரும் நேர்கின்றிருக்கிறோம், அண்மையிலும் நேர்கின்றிருக்கிறோம். உங்களது பின்னணி, நீங்கள் எங்கே படித்தீர்கள், எங்கிருந்து வருகிறீர்கள், அதை சொல்லுங்களேன் நமது நேர்களுக்காக.
நான் பிறந்ததெல்லாம் திருநெல்வேலி, ஆனால் வளர்ந்தது வந்து பெரியகுளம், பெரியகுளம் தேனி மாவட்டம். அங்கே தான் 20 வருஷமாக அம்மா வந்து தமிழ் துறையில் வந்து பேராசிரியராக பணியாற்றினார். அதனால் அந்த ஊரில் வந்து 20 வருஷம் இருந்தோம். அப்பா வந்து தொழிலதிபர். மற்றபடி என்னுடைய பூர்வீகம் எல்லாமே திருநெல்வேலி தான். இப்போவும் திருநெல்வேலியில் தான் என்னுடைய பெற்றோர்கள்லாம் வசிக்கிறாங்க. 2000வது வருஷம் எங்களுடைய திருமண ஆண்டு. கல்யாணம் ஆகி 15வது நாள் பாப்பநியூகினி வரேன். பாப்பநியூகினி வந்தோடனே எனக்கு வந்து முற்றிலும் ஒரு மாறுபட்ட ஒரு சூழ்நிலை எல்லாமே சொல்லலாம். எப்பவுமே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ், தோழிகள், நட்பு சூழமாக தான் இருப்போம். இங்கே வந்தோடனே ஒரு பெரிய தனிமை அந்த மாதிரிலாம் இருந்து. அதுவும் இல்லாமல் வேற மொழி பேசுறவங்க, பக்கத்து வீட்டில் கூட வேற மொழி பேசுவாங்க. ஒரு 6 மாதம் வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு.
பெப்பநியூகினியில கூட நீங்க முதல் போனது தலைநகர்
தலைநகர்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி, அதாவது 1 hour வந்து விமான போக்குவரத்து தூரம், 1 hour டைம் டிஸ்டன்ஸ் இருக்கும். அதை தாண்டி வெஸ்ட் நியூ பிரிட்டன் ஒரு ப்ராவின்ஸ், அங்கே கிம்பே அப்படின்னு சொல்லி ஒரு ஊரில் வந்து இருந்தோம். கொஞ்ச நாள் வந்து எனக்கு நானே கூட பேச ஆரம்பித்தேன் வீட்டில் வந்து. இப்போ நான் சமைக்கிறப்பெல்லாம் வந்து ஓகே சாம்பார் எடுத்து, ஏன்னா எனக்கே அந்த மொழி வந்து மறந்து போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு நானே பேசிக்கிட்ட காலங்கள்லாம் உண்டு. அப்புறம் நான் பார்த்தேன், சரி நம்ம வந்து அவங்களால தமிழ் கற்றுக்க முடியாது, நம்ம வந்து பிஜின் கற்றுக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு டெய்லி கீழே போய் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட இது நான் என்ன சொல்வேங்க பிஜினில் இந்த மொழியில் அப்படின்னு சொல்லி எல்லாம் அவங்களோட பேச ஆரம்பித்தேன். அப்புறம் நிறைய வந்து தோட்டக்கலை, அவங்களோடது என்னென்ன ஃபுட்ஸ், லோக்கல் ஃபுட்ஸ் அவங்க சாப்பிடுவாங்க, அதை எப்படி குக் பண்ணுறாங்க அப்படின்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய தமிழர் பண்பாட்டுக்கும் அவங்களுக்கும் நிறைய வந்து ஒற்றுமை இருக்கிறத நான் வந்து உணர்ந்தேன். அவங்களுக்கும் வந்து வெத்தலை பாக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு பொது உடைமை. நம்மளுக்கு வந்து எப்படி வெத்தலை பாக்கு மாத்துறோம் அப்படிங்கிறது, அதே மாதிரி அவங்களுக்கும் வெத்தலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு தாவரமாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற அந்த டாப்பியா, கப்பக்கிழங்கு, அவங்களுக்கும் ஒரு உணவுப் பொருள். நிறைய தமிழ் சொற்கள் இப்போ இருக்கிற பிரதம மந்திரியோட ஊரில் வெரி குட் அப்படிங்கிறதுக்கு அருமே அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம அருமை அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி இப்போ இங்கே வீட்டில் வேலை செய்கிற பணியாட்கள் வந்து ஃபோன் ப்ளோமி கரை அப்படின்பாங்க. கரை அப்படிங்கிறது வந்து கரைதல் அப்படிங்கிறதுலேருந்து. அது மாதிரி மாப்பிள்ளை அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு மாப்பு அப்படிங்கிறது இது. ஸோ நிறைய இந்த மாதிரி நிறைய தமிழ் சொற்கள். ஸோ இப்படி அவங்களோட நான் பேசும்போது அவங்க மொழியை கற்றுக்கும் போது நம்மளுக்கும் அவங்களுக்கும் இருக்க ஒற்றுமையை வந்து அதை என்ன பிரிட்ஜ் பண்ணுறது, தெரிஞ்சுக்கிறது, இன்னொரு புது மொழி, புது இதெல்லாம் கல்ச்சர் கற்றுக்கிறதுக்கு வந்து எனக்கு வசதியாக இருந்துச்சு.
அந்த நேரத்தில் உங்களுடைய துணைவர் வியாபாரம் செய்து கொண்டிருந்தது?
ஆமாம், ஆக்சுவலாக அவங்க வந்து மலேசியாவில் வந்து 1997 வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் 98வது வந்து வந்து சிங்கப்பூருக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க, பட் சிங்கப்பூரில் வந்து கிடைக்கல. அதுக்கப்புறம் பாப்பநியூகினியில் வந்து கிடைக்கும்போது நாங்கள் பாப்பநியூகினிக்கு அப்ளை பண்ணி இங்கே வந்தோம். அதுலேயும் வந்து வேலை கிடச்சி 1 வருஷம் இருக்கும்போது அந்த ஓனருக்கு வந்து அந்த பிஸ்னஸை வந்து விட்டுட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ அவர் ஏற்கனவே 6 மாதத்துக்கு முன்னாலே நீங்கள் வேறு ஒரு நல்ல வேலையாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பிஸ்னஸை வந்து விற்க போகிறேன் அப்படின்னு. அந்த 6 மாதத்தில் வந்து அவருக்கும் ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கல, இவங்களுக்கும் இன்னொரு வேலை கிடைக்கல. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் வந்து உட்காந்து மாற்றி யோசித்த ஒரு பிளான் தான் வந்து ஓகே ஏன் அன்னியாக அந்த பிஸ்னஸை வந்து நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் அதில் வந்து எங்களோட கல்யாணம் வந்து ஒரு 6 மாதம் வந்து தள்ளி வச்சுருந்தாங்க. நான் இப்போ தான் புதுசாக பிஸ்னஸ் எடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஐடியா இல்லை. 2006லாம் வந்து 6 வருஷம் பிஸ்னஸ் பண்ணி 6 பிரான்ச்சஸ் கிட்ட ஓப்பன் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து வி வாண்ட் டு கிவ் பேக் டு த கம்யூனிட்டி. என்னென்னா அந்த ஸ்கூலில் இருக்கிற பசங்கள்லாம் வந்து கீழே தரையில் தான் உட்காந்து படிப்பாங்க. அவங்களுக்கு வந்து கழுத்து வந்து இப்படி மேலே கரும்பழகையெல்லாம் பார்த்து அவங்களுக்கு கழுத்து வலிக்குது, பெயின்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய வந்து கம்ப்ளைண்ட். அப்போ இந்த ஸ்கூலை வந்து சீரமைக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட முதல் இது. அப்போ நிறைய கிராமத்துலேருந்து என்ன சொன்னாங்கன்னா இதே மாதிரி எங்களுக்கும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பிஸ்னஸில் இருக்கிறதுனால இப்போது எந்த கிராமத்துலேருந்து வந்து எங்களுக்கு வந்து நிறைய பொருள் வாங்குறாங்க, இது பண்ணுறாங்க, அப்போ அந்த கிராமத்துக்கு வந்து வி வாண்ட் டு கிவ் பேக் டு த சொசைட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வச்சு அவங்க ஒரு சீட்டு குலுக்கி வச்சு அந்த இதில் என்ன பண்ணணும், இப்போ ஹாஸ்பிட்டல் ரெனோவேட் பண்ணணும் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது அப்படின்னு அது ஒவ்வொன்றா பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படி பண்ணும்போது 2010 வந்து இவங்க வந்து நிறைய சேரிட்டி பண்ணுறாங்க. சின்னதாக ஸ்கூல் பெஞ்ச் அதுலேருந்து ஆரம்பித்தது தான். அப்படி ஒவ்வொன்றா வந்து அந்த கடவுள் நடத்துவார் அப்படிங்கிற மாதிரி மற்றபடி யோசிக்கல, பிளான் பண்ணலாம் இல்லை. எங்களை வந்து ஒரு கிராமத்தில் வந்து தத்தெடுத்துக்கிட்டாங்க அந்த மக்கள். அப்போ அந்த மக்களே வந்து சொன்னாங்க, நீங்கள் வந்து எலெக்ஷனில் நிற்கக்கூடாது 2012 அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மக்கள் கொடுத்த ஒரு தைரியம், அவங்க எங்களை ஏற்றுக்கிட்டதுனால தான் அந்த அரசியலுக்குள்ளேயே போக முடிஞ்சு.
அவர் ஆளுநராக தெரிவான பொழுது நாங்கள் அவரை நேர்கண்டிருந்தோம்.
ஆமாம், நீங்கள் தான் முதல்ல.
எனக்கு அந்த சமயத்தில் உங்களுக்கு குழந்தைகள் பிறந்து விட்டார்கள்?
ஆமாம் ஆமாம், ஷியாம் வந்து 10-11 வயசு, லலிதாக்கு வந்து 7 வயசு.
சரி, இப்போ அந்த அரசியலில் இருந்து அமைச்சராக இருக்கிறார்.
ஆமாம்,
அந்த வளர்ச்சியில் எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு ஆணுக்கு பின் ஒரு பெண் எப்பொழுதுமே துணை நிற்கிறார் என்று. அந்த துணை நீங்கள் தான் என்பது தெரிகிறது. அந்த பயணத்திலே எப்படியான சிரமங்களை நீங்கள் எதிர்கொண்டீர்கள்?
இது ஒரு நல்ல க்வெஸ்சன். எனக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் நாங்கள் அனுபவித்தோம். எனக்கு வந்து டோட்டலி வந்து என்னுடையது வந்து டிஃப்ரெண்ட் ஃபீல்டு. எங்கள் அம்மா டீச்சர் அப்படிங்கிறதுனால இட் வாஸ் அண்டர் திடீர்னு வந்து ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலி, பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்னு. அவர் வந்து ஆளுநர் ஆனதுக்கப்புறம் நான் தான் அந்த வியாபாரத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன். டெய்லியுமே பிரச்சனை இருக்க தான் செய்யும். கடையை திறக்கிறதுலேருந்து கடையை மூடுற வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை எப்படி இருக்கும். அதுவும் அந்த மாதிரி ஊர்களில் இருக்கும்போது இப்போ திடீர்னு ஒரு பிரச்சனைனா வந்து கல்லை விட்டு எறிகிறது, இது பண்ணுறது எல்லாமே நடக்கும். அப்போ நம்ம அதுக்கு எப்படி ப்ரிகாஷன் எடுத்துக்கிறோம், வைக்கிறோம் அப்படிங்கிறத ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் சிச்சுவேஷன்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் அளிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் பப்புவா நிகினியின் முதல் தமிழ் ஆளுநராக கடமையாற்றி தற்போது அமைச்சராகி இருக்கும் முத்துவேல் சசீந்திரன் அவர்களின் துணைவியார் சுபா அபர்ணா சசீந்திரன்.
அந்த ஊர்ல நீங்க கல்வெட்டறீரன்னு சொன்னீங்க, கத்தி குத்து கூட நடந்துட்டு இருக்கு.
ஆமா ஆமா, நிறைய.
அத நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு பயம் வந்து இதை விட்டுட்டு போகலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை வந்திருக்கா இப்பாவது?
இல்ல, ஒரு நாள் வந்து ஆக்சுவலா என்னோட ஹஸ்பண்ட் வந்து சசி வந்து ஷாமாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்போ வந்து கேக் தான் எடுத்துட்டு வந்தாரு, அவ்வளோ பெரிய இதுல. ஆனா அவங்க நினைச்சிட்டாங்க கை ஃபுல்லா அந்த பாக்ஸ்ல காசு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ஹோல்டப்க்கு வந்தாங்க. அப்ப கை வெட்டிட்டாங்க. அப்ப எல்லாருமே வந்து சரி இதுக்கப்புறம் வந்து அந்த ஊர்ல இருக்க வேண்டாம், எல்லாரும் இங்க வந்துருவாங்க அப்படின்னு. எங்கே போனாலும் பிரச்சனை இருக்க தான் போகுது. நீங்கள் எதை பார்த்து பயப்படுறீங்களோ அதுக்கு பின்னால் தான் வந்து கட்டாயமாக உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே இருக்குது. ஸோ கன்க்வேர் தட் ஃபியர். அதனால் எனக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த கை வெட்டின அப்புறம் எல்லாருமே அட்வைஸ் பண்ணது என்னென்னா, ஓகே இந்தியா திரும்ப வந்துடுங்க, இப்போ தான் சம்பாதிச்சாச்சு இல்லை போதும் அப்படிங்கிற மாதிரி. சம்பாதிச்சாச்சு போதும், அது வந்து செகண்ட்ரி. இந்த பயத்தோடு நான் திரும்ப போக விரும்பலை, அதுதான். அதனால் வந்து ஐ கண்டினியூ டு ஸ்டே தர். கத்தி குட்டு பட்டாச்சு, ரத்தம் பட்டாச்சு, அதனால் சைக்காலஜி தெரிஞ்சிருச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் ப்ரிகாஷியஸாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்படி பயந்து ஓடி போகிற கூடாது அப்படிங்கிறதுல வந்து ஸ்ட்ராங்காக இருந்தேன் நான். அதே மாதிரி இப்போ வெளிநாட்டில் வேலை செய்கிற எல்லாத்துக்குமே கட்டாயமாக நீங்கள் ஒரு சூழ்நிலை வந்து ஒரு ப்ரெஷர் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்போ அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது, நம்ம சைடு எந்த தப்பும் இல்லை அப்படிங்கும்போது தைரியமாக அதை ஹேண்டில் பண்ணலாம். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதை வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். யாரும் விட்டுட்டு வந்து ஓடாதீங்க. ஏன்னா எங்கே போனாலும் பிரச்சனை இருக்கும். இட்ஸ் நாட் கேரண்டீடு. எப்பயுமே டெய்லி காலைல எழிஞ்சதுலேருந்து ஸ்மூத் லைஃப் வந்து யாருக்குமே இருக்குங்கிறது கட்டாயம் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு எண்ட் ஆஃப் த டேயில் வந்து யூ ஹே ஓகே ஐ அச்சீவ்ட் சம்திங் அப்படிங்கிறது இருக்கும்.
இப்போ அந்த வகையில் நீங்கள் ஆளுநராக ஒரு மாநிலத்தில் இருந்து இப்போது முழு நாட்டுக்குமே பப்பவனிக்கு நாட்டுக்குமே ஒரு அமைச்சரோட துணை வேறாக இருக்கீங்க. அமைச்சராக ஆகின பிறகு உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது?
இல்லை, அதே மாதிரி தான் இருக்குது. முதல்ல வந்து 200,000 மக்களுக்கு தலைவர், இப்போ வந்து 8 மில்லியன் பீப்புளுக்கு தலைவர். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த ஆஃபீஸ் கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு மாறி இருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் வந்து இதில் வந்து பொறுப்புகள் வந்து ஜாஸ்தி. ஏன்னா அது வந்து ஸ்டேட் ஓன் என்டர்பிரைஸ், இது கீழே வந்து நிறைய இது இருக்குது. இப்போ ஸ்டார்டிங் அப்படிங்கிறதுனால 11 மணி அந்த மாதிரி தான் வீட்டுக்கே வராங்க. ஏன்னா அத்தனை பேரை அது கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு 20 பிஸ்னஸ் உள்ளே இருக்குது. ஹார்பர், நியூ கினி, அப்புறம் PNG டெலிகாம், ஸ்டேட் ஓன் என்டர்பிரைஸஸ் எல்லாத்துக்குமே இவர் தான் அமைச்சர் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒவ்வொரு தலைவர்கள் கூட்டு ரிப்போர்ட் எடுத்தாலே ஒரு நாளைக்கு 20-25 பேர் மேக்ஸிமம் பேசணும், பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதனால் இது ஒரு சேலஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. கட்டாயமாக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து இதை எடுத்துருக்குறாங்க சசி. அதனால் கட்டாயமாக நல்லபடியாக பண்ணுவாங்கன்னு எனக்கும் நம்பிக்கை இருக்குது.
ஒரு ஆளுநராக இருந்திருக்கிறார், இப்போ அமைச்சராக இருக்கிறார். அதே வேளை நீங்கள் வியாபாரத்தையும் கவனித்து கொண்டு 2 குழந்தைகளையும் வளர்த்திருக்கிறீர்கள். உங்கள் துணைவர் வேலையில் நீங்கள் சொன்னது போல் அவர் வீட்டிலே எந்த வேலையும் செய்ய மாட்டார் என்றது தெரிகிறது. அது எப்படி உங்களுக்கு சமாளிக்க முடிந்ததாக இருந்தது?
குழந்தைகள் வைக்கிறதுக்கு முதல்ல இருந்தே அது என்னுடைய பணி அப்படின்னு சொல்லிதான். ஒரு நாள் கூட அவங்களுக்கு வந்து நானிஸோ வேலையாட்கள் யாருமே வச்சதில்லை, நானே தான் அவங்கள பார்த்துருக்குறேன். அதே மாதிரி டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி தே ரீட் த புக்ஸ் ஸ்டோரிஸ், அது மாதிரி அவங்களே வந்து ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்து நான் எழுத சொல்லுவேன். இப்போ என் பொண்ணெல்லாம் ஏதாவது டாபிக் கொடுத்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வந்து பாட சொன்னீங்கனாலும் அவங்க பாடுவாங்க. சன் வந்து கோ கார்ட்டிங்கில் இருக்கிறாரு, ஸோ அதனால் ஹீஸ் ப்ராக்டிஸிங் கார்ட் ரேஸ் ஆல்சோ. ஸ்போர்ட்ஸ் நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். மேக்ஸிமம் அவங்களோட ஐபேட்ஸ் ஸ்க்ரீனிங் டைம் வந்து 30 மினிட்ஸ் செட் பண்ணி அவங்களே ஆஃப் பண்ணிடணும். அப்படி ஆஃப் பண்ணாட்டி அடுத்த நாள் யூஸ் பண்ணக்கூடாது ஐபேட். அதனால் வந்து ஸோ இட்ஸ் எ ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ். அதனால் இப்போ அவங்களுக்கு லயன் கிங் ப்ரொடக்ஷன்ஸ்னு ஒரு யூனிட் வச்சு கொடுத்து, இப்படி உங்களுக்கு ஏதாவது க்ரியேட்டிவிட்டிவாக தோணும்ல, அதை வந்து ஒரு கேமராவில் எடுத்தோ இல்லை இதை பற்றி அது பேசணும்னா நீங்களே அதை எடுத்து அதில் நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு. விஜய் மூவியோ அஜித் மூவியோ நீ பார்க்குறது பெருசு இல்லை, நீ ஏதாவது பெருசாக எடுத்து அவங்க ரெண்டு பேரும் உட்கார வச்சு நீ பார்க்கணும், அதுதான் உன்னோட சாதனை அப்படின்னு சொல்லி.
ஐஐ குழு என்ற ஒரு குழுவிலிருந்து நாங்கள் வேலண்டினா என்ற இலங்கையிலிருந்து ஒருவரை நேர்கின்றிருந்தோம். அந்த ஐஐ குழு சர்வதேச அளவில் உருவாக்கப்பட்டிருக்கிறது, அதில் நீங்கள் ஒரு பெரும் பொறுப்பு வகிக்கிறீர்கள் என்று அறிகிறோம். அதை பற்றி சொல்லுங்களேன். நேர்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்துவது போல் ஐஐ என்றால் என்ன, அதில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் சொல்லுங்களேன்.
ஐஏ என்பது ஒரு மகளிர் குழு, அதாவது எல்லா இடத்துலையுமே நீங்கள் மகளிர் சங்கம் மாதர் சங்கம் அப்படி தான் அது. இது வந்து ஐஏ அப்படிங்கிற பேர் வந்து ஐயாவுடைய ஐஏ. அந்த காலத்தில் வந்து இங்கிலீஷில் வந்து எத்தனை போயட்ஸ் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா வெரி மினிமம் தான். ஆனால் அந்த காலத்தில் தமிழர்கள்ட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு மேலே போயட் சங்க இலக்கியத்திலே வந்து நிறைய பேர் இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட நம்ம பெண்களுக்கு வந்து எப்படியாவது வந்து ஒரு நல்ல ஒரு குழு மாதிரி ஆரம்பித்து உலகத்தில் இருக்க எல்லா ஐயையும் வந்து தலை சிறந்த ஆளுமைகள்லாம் வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த குரூப் ஆரம்பித்ததே வந்து. அதனால் அதை வந்து ஐஏ குழுமம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். இப்போ வேலண்டினா வந்து இப்போ ஸ்ரீலங்கா இது பண்ணிகிட்ருக்காங்க, ஜெர்மனிலேருந்து ஷிபா இருக்கிறாங்க, இன்னும் நிறைய பேர் பாப்பா நிகினிக்கு நான் இருக்கிறேன், நிறைய குழுமம் அதில் பண்ணிகிட்ருக்கோம், நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் எழுத்தாளர், அதாவது இந்த டிபார்ட்மெண்ட் சொல்ல முடியாது, எல்லா துறையில் இருந்தும் அதில் பெண்கள் இருப்பாங்க. எல்லா பெண்களுமே வந்து மல்டி டேலண்டடாக வேறு இருப்பாங்க. அதனால் ஸோ எல்லாமே எங்களால் முடிஞ்சது சொசைட்டிக்கு வி ஆர் டூயிங் இட் பேக்.
இது எஸ்பிஎஸ் தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடிக்கொண்டிருப்பவர் பப்புவா நிகினியின் முதல் தமிழ் ஆளுநராக கடமையாற்றி தற்போது அமைச்சராகி இருக்கும் முத்துவேல் சசீந்திரன் அவர்களின் துணைவியார் சுபா அபர்ணா சசீந்திரன்.
பெண்களாக சேர்ந்து பெண்களை ஊக்குவிக்கின்ற ஒரு அமைப்பு என்று சொல்லாமா?
ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு சஜஷன் இருக்குது, ஒரு 10 பெண்கள் வந்து சேர்ந்தே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நாங்கள் சேர்ந்தே தான் இருக்கிறோம். அதே மாதிரி இது வந்து ஒரு பியூட்டி என்னென்னா, எங்கள் எல்லாத்தையுமே இணைச்சது வந்து ஒரிசா பாலுன்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வந்து எல்லாருமே தாய் மாணவர் அப்படின்னே வந்து நாங்கள் கூப்பிடுவோம். அவர் தான் எங்கள் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணார். நீங்களாம் எதுக்கு வந்து இப்படி சும்மா இருக்கிறீங்க, அட்லீஸ்ட் வந்து எல்லோரும் குரூப்பில் இணைஞ்சு ஏதாவது ஒரு நல்லது வந்து பண்ணுங்கள் நீங்கள் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு.
ஒரு 6 வருடங்களுக்கு முன்னர் அவரை நாம் இந்த வானொலியில் நேர்கண்டிருக்கிறோம்.
ஆமாம், கரெக்ட்.
பெண்கள் குழு இணைத்து செயற்படுகின்ற நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், யாராவது பெண்களுக்கு எப்படியான ஒரு அறிவுரையை சொல்லுவீர்கள்?
பெண்கள் எப்பயுமே அவங்களுக்கு வந்து அறிவுரையே தேவையில்லை, பிகாஸ் தே ஆர் ஆல் இன்னும் செல்ஃப் மோட்டிவேட்டட், செல்ஃப் லீடர்ஷிப், அதெல்லாம் வந்து பர்த் ரைட்ஸ் மாதிரி எங்களுக்கு வந்து பர்த் ஸ்கில்ஸ். நீங்கள் வந்து சொல்லவே வேணாம், தேர் ஆல் பார்ன் இன்டெலிஜென்ஸ். என்ன சொல்ல விரும்புறேன்னா, முதல்ல சொன்ன மாதிரி தான், பெண்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு சுயமாக வந்து யூ ஹாவ் சம் பேஷன், ஸோ ஒர்க் டுவர்ட்ஸ் யுவர் பேஷன். அது வந்து வாட் எவர் இட்ஸ் எ பேஷன். நிறைய பேத்துக்கு கவிதை எழுதுறது இருக்கும், எல்லாமே இருக்கும். அது நிறைய பேத்துக்கு பிஸ்னஸ், ஸ்மாலாக பிஸ்னஸ் அனுபவம், அது வந்து ஸ்மால் பிக் தட் டசன்ட் மேட்டர். வாட் எவர் கிவ்ஸ் யூ பீஸ் அண்ட் ப்ளஷர், ஜஸ்ட் டூ இட், கீப் டூயிங் இட். அகதிங்களாம் வந்து பெண்கள் இருக்கிறீங்களே, அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து கட்டாயமாக ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை, அட்லீஸ்ட் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை வேணும் அப்படிங்கிறது. இப்போ அது வந்து இந்தியாவுக்கும் வந்து பொருந்தும். ஏன்னா இந்த டாப்பிக்கில் நான் அதையும் சேர்த்துக்கிறேன். நிமிஷத்துக்கு வந்து 14 பெண்கள் வந்து ரேப் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் காமன். இப்போ தான் டெத் பெனால்ட்டி கொண்டு வந்திருக்காங்க இந்தியாவில், ஏன் முன்னாலேயே அது கொண்டு வரல, முன்னாலேயே கொண்டு வந்திருக்கணும். ஏன்னா டிமானிட்டைசேஷன் அப்படின்லாம் வந்து நம்ம வந்து விதின் ஓவர் நைட்டில் வந்து ஒரு ரூல் போட்டு டக்குன்னு கொண்டு வரோம். ஆனால் ஏன் வந்து ஒரு பொண்ணை சீரழிக்கிறது, ஒரு ஒரு சின்ன பெண்கள் இப்போ ட்ரெஸ்ஸுனால தான் வந்து சீரழிக்கப்படும். ஆனால் 10 வயசுக்கு உட்பட்ட பெண்கள், எத்தனையோ பெண்கள் ஜாதி வெறி இந்த இது முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாமே பண்ணும், பட் அதுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அந்த மாதிரி ஒரு யாராவது ஒரு உலக தலைவர்கள் வந்து அதுக்கு வந்து ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது உலகத்தில் இருக்க எல்லா பெண்களும் சேர்ந்து அதுக்காக இன்னொரு போராட்டம், அதாவது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை ஒரு நார்மலாக கிடைக்கிறது எல்லாமே கூட உரிமைகள்லாம் கூட போராடி தான் வாங்க வேண்டியதாக இருக்குது பெண்களுக்கு, அது கொஞ்சம் வருத்தம் தான்.
பெண்கள் இயல்பாகவே பாண்ட் டு ஃபைட் அந்த மாதிரி சொன்னீங்க, பெண் உரிமையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள்.
ஃபெமினிசம் வந்து இட்ஸ் வென் இட்ஸ் இன் ரைட் ஹேண்ட்ஸ், யூனோ ரைட் ஹேண்ட்ஸ். இப்போ ஃபெமினிசம்னா நிறைய பேர் வந்து நான் வந்து சமைக்கவே மாட்டேன், வாட்ஸ் தட்ஸ் நாட் அ ஃபெமினிசம். கடவுள் வந்து உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பார். நிறைய பேர் வந்து ஓகே இல்லை இல்லை நான் அப்படிலாம் பண்ணவே மாட்டேன், இப்போ வெறும் ஜீன்ஸ் போடுறது, லிப்ஸ்டிக் போடுறது, ஃபவுண்டேஷன் போடுறது, அதையெல்லாம் வந்து ஃபெமினிசம் கிடையவே கிடையாது. த கரேஜ், கான்ஃபிடென்ஸ், இன்னர் பியூட்டி, பிரேவ்னஸ், ஒரு பிரச்சனை வருதா நம்ம எதிர்த்து நின்று போராடணும், அது இது ஃபெமினிசம். நிறைய பேர் ஃபெமினிசம் அந்த வார்த்தையை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஃபுல்லாக லிப்ஸ்டிக் போட்டு அப்படி ஃப்ரீ ஃப்ளோட்டிங்கில் ஒரு சாரீ போட்டு மேக்கப் ஃபுல் ஃபவுண்டேஷன் போட்டு ஏதோ ஒரு ரெண்டு வார்த்தை பேசிட்டோம்னா அதான் ஃபெமினிசம். இல்லை அது ஃபெமினிசம் இல்லை. சாதாரண ஒரு கூலி வேலைக்கு போயிட்டு வருவாங்க, அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஒரு பொண்ணு பஸ்ஸில் ஏறி இறங்கி கீழே வரதுக்குள்ள அதில் ஒருத்தருமே இல்லாமல் சால்வ் பண்ணுறாங்களா அவங்க, அது ஃபெமினிசம். இந்தியாவிலலாம் எங்களுக்கு பஸ்ஸில் போயிட்டு வரதே ஒரு பெரிய சேலஞ்ச் தான். அதுவும் யார் இடிக்காமல் நம்மளை இடிக்காமல் போயிட்டு வர்றதோ அது எத்தனை பேர்கிட்ட இது பண்ணுறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப கஷ்டம்.
அதே மாதிரி இந்தியாவில் இன்னொரு போக்கு என்னென்னு சொன்னால் வெள்ளையாக இருக்கணும், ஃபேர் அண்ட் லவ்லி போடணும் அந்த மாதிரி, அதுக்கு எதிரான அவேர்னஸும் உருவாக்குறவங்க இருக்காங்க.
இல்லை அது என்னென்ன சொசைட்டி அப்படி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் கிட்டத்தட்ட நிறைய கண்ட்ரீஸ் ட்ராவல் பண்ணுறேன், எல்லா ஏர்போர்ட்லேயுமே ஃபவுண்டேஷன், லிப்ஸ்டிக். ஒரு புக் ஷாப் பார்க்கணுன்னா ஏதோ ஒரு மூலையில் ஒரு கார்னரில் இருக்குது. நம்ம ஒரு 6 மணி நேரம் பயணம் போகிறோம், ஒரு நல்ல புக் வாங்கி படிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொன்னால் புக் ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஏதோ ஒரு மூலையில் ஒரு இடத்துல கை காமிக்கிறாங்க. அது எந்த ஏர்போர்ட், எந்த ஊர் ஏர்போர்ட்டாக இருந்தாலும் ஏதோ ஒரு மூலையில் ஒரு புக் ஷாப் இருக்குது. ஆனால் எங்கே திரும்பினாலும் ஓகே, ஆண்களுக்குன்னா பர்ஃப்யூம் போட்டுக்கலாம், பெண்களுக்குன்னா லிப்ஸ்டிக் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம். அது லைஃப் இல்லை, அது ஃபெமினிஸ்ட்குள்ளேயும் வரவே வராது என்னை கேட்டால்.
அழகாக சொன்னீர்கள். நீங்கள் வந்து பேப்பர் நியூகில் போய் யூ ஹவ் எஸ்டாப்ளிஷ் அண்ட் யூ ஹவ் டன் வெல், அந்த மாதிரி இந்தியாவில் இருந்துட்டே முடியாதா?
ஏன்னா வந்து அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1 பில்லியன்ஸ், மோர் தென் 100 பில்லியன்ஸ் இருக்கிறோம் இல்லையா. அதனால் லைக் அபண்டன்ஸ், சர்ச், எக்ஸ்ப்ளோர், திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடு அப்படின்னு சொல்லிட்டு தானே அந்த காலத்துலேயே வந்து பர்மா எல்லா இடத்துக்குமே போயிருக்கிறாங்க. ராஜராஜ சோழன் தான், தோ ஹி வாஸ் அ கிங் டு த ஹோல் தமிழ்நாடு, ஹி வென் டு கம்போடியா, எல்லா இடத்துக்குமே போயிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வம்சாவளியில் வந்து நாம் இன்னும் கொஞ்சம் தூரம் தானே தள்ளி, இப்போ சிங்கப்பூர் மலேசியாவிலேருந்து இப்போ கொஞ்சம் தூரம் தள்ளி பாப்பா நியூ கினி, இப்போ அடுத்து வந்து ஒரு கண்ட்ரி இருக்கும், யாராவது புதுசாக அடுத்த கண்ட்ரி போனால் ஐல் பி மோர் ஹாப்பி. அப்போ நம்ம மொத்த தமிழர்கள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும்போது எல்லாமே நம்ம சொந்தக்காரங்களாக இருப்பாங்கல்ல, தமிழ் பேசக்கூடியவங்க.
உங்களுடைய ஆஸ்திரேலிய பயணம் பற்றி சொல்லுங்களேன்.
நிறைய வாட்டி வந்திருக்கிறேன். இது வந்து என்னுடைய பையனுக்காக, கல்வித்துறை இங்கே படிக்க வைக்கிறதுக்காக ஒரு இன்டர்வியூக்காக வந்திருக்கிறோம். அடிக்கடி இனிமேல் வந்துட்டு போவோம் நினைக்கிறேன். இங்கே கிடச்சா, யூனிவர்சிட்டி கிடச்சா பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
உங்களுடைய தனிப்பட்ட பயணத்தின் போதும் இந்த நிலைய கேளகம் வரை வந்து நமக்காக நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணலை தந்ததற்காக மிக்க நன்றி சுபாபரணா சசீந்திரன்.
ரொம்ப நன்றி SBS நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. கூடிய சீக்கிரம் விரைவில் இன்னொரு பேட்டியில் சந்திப்போம்.
நன்றி
நன்றி.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.